உமஜான திமிராந்தசி ஞானஞ்சனசலாக்கிய சுக்ஷுரோன்மிளிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹா. வந்தேகம் ஸ்ரீகுரூன் ஸ்ரீகபதகமலம் ஸ்ரீகுரூன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாகிரஜாதம் சககண ரகுநாதம் விதம் தம் சஜீவம் சாத்வைதம் ஷாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சகன லலிதா ஸ்ரீ விசாகாந்தாம்ச. நம மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமே கௌரவதி ஸ்ரீ நம. பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப சுரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஷதி கோர பக்த விருந்த, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத் கீர்த்தனம், பகவத் நாம கீர்த்தனம் அப்படிங்கிறது பகவானை புகழ்ந்து அவருடைய நினைவுல நம்மளுடைய தூய்மைக்காக செய்யக்கூடிய ஒன்று, நேரத்தை ரெப்பறத்துக்காக செய்யக்கூடிய ஒன்று கிடையாது. சில நேரத்துல நம்மளுடைய பக்தர்கள் அப்படி நினைக்கிறாங்க, டைம் ஃபில்லிங் கேப் வேணும், அது கிடையாது நாம சங்கீர்த்தனம். இன்றைக்கு நம்ம இங்க திருக்கழுக்குன்றம் அல்லது பக்ஷி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த புனிதமான இடத்துல இருக்கும். பொதுவா வைஷ்ணவர்கள் மற்ற தேவர்களுடைய கோயில்களுக்கு போக மாட்டாங்க. சில குறிப்பிட்ட வைஷ்ணவ சம்பிரதாயங்கள்ல போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பான கட்டளைகளும் இருக்கு. இருந்தாலும் கௌடிய வைஷ்ணவர்கள் தேவர்களுடைய கோயில்களுக்கு சில நேரங்கள்ல போறதுண்டு. குறிப்பா ஒரு வைஷ்ணவன் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக இல்ல வேற ஏதாவது திருப்பணிக்காக ஒரு இடத்துக்கு போக நேர்ந்தது அப்படின்னா, அங்க முக்கியமா எந்தெந்த கோயில்கள் இருக்கோ அந்தந்த கோயில்களுக்கு போறது வழக்கம். அந்த ரீதியில நம்ம வந்து சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்துறது வழக்கம். அந்த ரீதியில சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தென்னிந்திய யாத்திரையின் போது எல்லா இடங்களுக்கும் போனார். அதனால சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றக்கூடிய வைஷ்ணவர்கள் மற்றவர்கள் இருந்து இந்த ரீதியில சற்று வேறுபட்டவர்கள். நம்ம எல்லா தேவர்களுடைய கோயில்களுக்கும் செல்வோம். அதுவும் குறிப்பா எந்தெந்த கோயில்கள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவினால விஜயம் செய்யப்பட்டதோ அந்த இடங்களுக்கு நம்ம போகிறோம். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தென்னிந்திய யாத்திரையில இந்த பக்ஷி தீர்த்தத்திற்கு விஜயம் செய்ததாக சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம இங்க வந்திருக்கோம். ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் சொல்ற, கௌரமார ஜேஷபஸ்தானே உதில பிரமண ராங்கி ஜேஷபஸ்தானே குருபி ஆமி பிரணயி பக்கத்த சாங்கி. என்னுடைய கௌரங்க மகாபிரபு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் வைஷ்ணவர்களுடைய சங்கத்தோட போறது அப்படிங்கிறது பக்திக்கு அனுகூலமானதுங்கிறார். அந்த விதத்துல சைத்தன்ய மகாபிரபு போயிருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும், நமக்கு வேற இடங்கள் எதுவும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, குறிப்பிட்டு நம்ம போறது கிடையாது. வைஷ்ணவர்கள் மற்ற இடங்களுக்கு குறிப்பிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு போன இடங்களுக்கு நம்ம குறிப்பிட்டு போறது அப்படிங்கிறது கூட உச்சிதமான ஒன்று, பக்திக்கு அனுகூலமான ஒன்று. அந்த விதத்துல சைத்தன்ய மகாபிரபு இங்க வந்திருக்கிறார், இந்த இடத்துக்கு நம்ம கூடியிருக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா முழுக்க பிரயாணம் செய்த போது எல்லா இடங்கள்லயும் கிருஷ்ண பக்தி பரவலாக பிரச்சாரம் செய்தார், எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனத்தை கொடுத்தார். அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய தாக்கம் நீங்க பல இடங்கள்ல பார்க்க முடியும். குறிப்பா இந்த இடத்திற்கு நாங்க ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய பூஜாரிகள், அவங்க நாம சங்கீர்த்தனத்திற்கு காட்டின ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த மகிழ்ச்சியும் ஒரு காரணம் எல்லா பக்தர்களோட இந்த இடத்துக்கு வரணும்னு நாங்க முடிவு செஞ்சதுக்கு. நீங்க பார்க்கலாம், நிறைய வைஷ்ணவ கோயில்கள்ல கூட நீங்க முன்ன நின்று கீர்த்தனம் பண்ணீங்க அப்படின்னா கிளம்பு 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 கிளம்புமா, நாம சங்கீர்த்தனத்துடைய மகத்துவம் தெரியாதவர்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய பூஜாரிகள் நாம சங்கீர்த்தனத்தை ரொம்ப வரவேற்கிறாங்க. உண்மையில சொல்ல போனா அவங்க நம்மளை பண்ண சொல்லி கேட்டாங்க, அதன்படி நம்ம பண்ணோம். அதை தொடர்ந்து நம்ம மகிழ்ச்சியோட எல்லா பக்தர்களையும் கூட்டிட்டு வரணும்னு பெரியப்பட்டோம். பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், மச்சித்த மத்கத்த பிராண போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாமித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. என்னுடைய பக்தர்கள் எப்பவுமே என்னை தன்னுடைய இதயத்துல வைத்திருக்கிறார்கள். கிருஷ்ணர் சொல்றார், மச்சித்தா மத்கத்த பிராணம், அவங்களுடைய பிராணனே வந்து நான் தான். என்னை பற்றிய விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவாடுறதுல அவங்க துஷ்யந்தி ச ரமந்தி ச மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதுதான் கிருஷ்ண பக்தர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு முறை. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு விஷயம் கிருஷ்ண பக்தியை பற்றி பேசும்போது தவறா புரிந்து கொள்றது என்ன அப்படின்னா, கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது பக்தனுக்கும் பகவானுக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு. ஒரு விதத்துல உண்மைதான், பக்தி அப்படிங்கிறது பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவுல இருக்கு. ஆனா அது மட்டுமே பக்தி கிடையாது. பக்தி அப்படிங்கிறது பக்தர்களுக்கு இடையிலேயும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு, அதுதான் பக்தி. யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தர்களோ அவங்க இயற்கையா மற்ற பக்தர்களோடு இணைந்து இந்த பக்தி தொண்டை செய்வார்கள். அப்படி மற்ற பக்தர்களோடு இணைந்து பக்தி தொண்டை செய்யும் போது அது நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, அதுதான் உண்மையில பக்தி தொண்டு அப்படிங்கிறது. தனியா யார் ஒருத்தர் நிர்ஜன பஜனையில ஆர்வமுடையவரா இருக்கிறாங்களோ அவங்களால பக்தி தொண்டுல விரைவா முன்னேற முடியாது. சில பேரால பக்தர்களோட பழக முடியாது, பக்தர்களோட சேர்ந்து பக்தி தொண்டுல ஈடுபடுறதுல சில சிரமங்கள் இருக்கலாம். அப்படி சிரமங்கள் இருந்தால் கூட அவர்கள் சாஸ்திரங்கள் பக்தர்களோட சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதை ஏற்றுக்கொண்டு பக்தர்களோடு பழகி பக்தர்களோடு இணைந்து பகவானை பற்றிய விஷயங்களை ஒருவருக்கொருவர் உறவாடுறதுங்கிறத வளர்த்து கொள்ள வேண்டும். நான் தனியா போய் எந்த ஒரு மக்களும் இல்லாம நானா பஜனை பண்ணுவேன் அப்படின்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடையிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று, அல்லது மிகவும் மெதுவா இருக்கும், ரொம்ப மெதுவா இருக்கும் அவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது. அதனாலதான் கிருஷ்ணரும் பரிந்துரைக்கிறார், ஆச்சாரியர்களும் பரிந்துரைக்கிறாங்க, ஸ்ரீல பிரபுபாதரும் பரிந்துரைக்கிறார், எல்லா பக்தர்களும் அதை பின்பற்றாங்க. எந்தெந்த பக்தர்கள் எல்லாம் இதை பின்பற்றாங்களோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விரைவா உணரலாம். கிருஷ்ண பக்தி ஒருத்தர் கிடைச்சா கூட யார் ஒருத்தவங்க வைஷ்ணவ சங்கத்தை சத் சங்கம் அல்லது சாது சங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தகைய சாது சங்கம் கிடைத்தவங்க ரொம்ப விரைவா முன்னேறாங்க. உண்மையில சொல்ல போனா கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது சாது சங்கம் இல்லாமல் கிடைக்காது. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்தில விளக்குறார் எப்படி ஒருத்தர் பக்தியில முன்னேறிய நிலைகளுக்கு போறாங்க அப்படிங்கிறது. அதுல ஆரம்பத்திலேயே ஒருத்தருக்கு கொஞ்சம் கிருஷ்ணர் மேலான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி முதல் படியாக சொல்லப்படுது. அந்த நம்பிக்கை இருக்கும்போது கிருஷ்ணர் அவர்களுக்கு பக்தர்களுடைய சங்கத்தை ஏற்பாடு பண்றார். ஒருத்தருக்கு பக்தருடைய சங்கம் கிடைத்த பிறகு பக்தி தொண்டு அப்படிங்கறதுல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்ய ஆரம்பித்து படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரூபகோஸ்வாமி இன்னும் விளக்குறார், அந்த நம்பிக்கை அப்படிங்கறதே பக்தர்களுடைய சங்கத்தினாலதான் கிடைக்குது, பக்தர்களுடைய கருணையினாலதான் கிடைக்குது. பக்த சங்கம் சாது சங்கம் அப்படிங்கறது ஒருத்தருக்கு இல்ல அப்படின்னா அவங்க பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடையிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. பக்தி அப்படிங்கிறது எல்லாருடைய இதயத்திலும் இருக்கு, தனியா புதுசா எதுவும் கொண்டு வர்றது கிடையாது, எல்லார்கிட்டயும் இருக்கு பக்தி. ஆனாலும் அந்த பக்தி பக்தர்களுடைய சங்கத்துல வரும்போதுதான், மற்றொரு பக்தர்களுடைய தொடர்புல வரும்போதுதான் அந்த பக்தியானது எழுச்சி பெறுது. ஆச்சாரியர்கள் ஒரு உதாரணம் கொடுக்கறாங்க, ஒரு காஞ்சு போன மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல நெருப்பிற்கான தன்மை இருக்கு, ஆனா அந்த மரம் தானா நெருப்பை பற்றி கொள்வது கிடையாது, உடனே அதுவே தானா வந்து நெருப்பு அதுல வந்துறது கிடையாது. ஆனா இன்னொரு நெருப்பு அதோட தொடர்புல வரும்போது அந்த மரமானது பற்றி கொள்கிறது. அது மாதிரிதான் பக்தி அப்படிங்கிறது எல்லாருடைய இதயத்திலையும் உள்ள இருக்கு. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது ஆத்மாவுடைய சொரூபம், ஜீவேர சொரூப ஹோய் கிருஷ்ணர நித்ய தாஸ். பக்தி அப்படிங்கிறது வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்னு சைட்ல கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. பக்தி எல்லாருடைய இதயத்திலயும் இருக்கு. கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது எல்லாருடைய இதயத்திலயும் இருக்கு. அது இப்ப மறைஞ்சிருக்கு. எப்படி ஒரு நெருப்பானது மரத்திற்குள்ளார மறைஞ்சிருக்கோ, அது மாதிரி கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது இதயத்திற்குள்ளார மறைந்திருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய இன்னொரு நெருப்பு, அந்த நெருப்பு உள்ள இருக்கக்கூடிய மரத்திற்குள்ளார இருக்கக்கூடிய நெருப்பை தூண்டுறது மாதிரி கிருஷ்ண பக்தருடைய சங்கமானது நமக்குள்ளார இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியை தூண்டக்கூடியதாக இருக்கு. அதனால கிருஷ்ண பக்தர்கள் பக்தர்களோட சங்கம் கொள்றதுல ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். அது சத் சங்கம் அல்லது சாது சங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நான் முன்னே சொன்ன மாதிரி பகவான் கிருஷ்ணரும் கீதையில வலியுறுத்துறார், ஆச்சாரியர்களும் வலியுறுத்துறாங்க, ஸ்ரீல பிரபுபாதரும் அதை வலியுறுத்துறார். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், யார் எந்த தொழில் செய்யணும்னாலும் அந்த தொழில சம்பந்தம் உடையவர்களுடைய உறவு அவங்களுக்கு அவசியம். பௌதிக உலகத்துல அந்த உறவு அப்படிங்கிறது போட்டி பொறாமையோட கலந்து இருக்கும், ஆனா அந்த உறவு அப்படிங்கிறது அவசியம். நீங்க ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சிலருடைய தொடர்பு உங்களுக்கு அவசியம், அப்பதான் நீங்க அந்த தொழில வந்து விருத்தி செய்ய முடியும். அதே மாதிரி கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற நம்மளுடைய நித்தியமான தர்மம், நித்தியமான தொழிலை நம்ம செய்யணும் அப்படின்னா அதற்கும் பக்தர்களுடைய சங்கம் அப்படிங்கிறது அவசியமாகுது. பக்த சங்கம் இல்லை அப்படின்னா நம்மளால கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்ய முடியாது. ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய தடவை சொல்லுவார், நான் இந்த இஸ்கான் இயக்கத்தை பக்தருடைய சங்கத்தை எல்லோருக்கும் கொடுப்பதற்காக நிறுவியிருக்கிறேன். எல்லாருக்கும் பக்த சங்கம் கிடைக்குது இந்த இஸ்கான் இயக்கத்தினால, அதற்காகத்தான் இந்த இயக்கம். பக்த சங்கம் அப்படின்னா பகவத் விஷயங்களை பற்றி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்கிறோம். இது வந்து வெறும்னா நம்ம ஏதோ வெளியில எல்லாரும் சேர்ந்தா எதையோ ஊர் நாட்டு கதை பேசுவாங்க, அது மாதிரி நம்மளும் ஊர் கதை பேசிட்டு போறது கிடையாது பக்த சங்கம் அப்படிங்கிறது. ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவார், பக்த சங்கத்துல நம்ம பகவானை பற்றிய விஷயங்களை விவாதிக்கல அப்படின்னா அப்ப இது வந்து ஒரு ஜாயிண்ட் மெஸ் மாதிரி, எல்லாரும் சேர்ந்து மெஸ் நடத்துவாங்க. அதாவது சில பேர் சமையல்கிற ஏன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி வர்றது, எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறது, சாப்பிடுறது, போறது, சாப்பிடுறது, தூங்குறது, போறது. அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது வைஷ்ணவ சங்கம் அப்படிங்கிறது. வைஷ்ணவ சங்கம் அப்படிங்கிறது பகவான் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும், பகவானோட இருக்கக்கூடிய உறவை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும். இந்த சாது சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை என்றைக்குமே நம்ம கைவிடக்கூடாது. இந்த சாது சங்கத்திற்கான ஏற்பாடு தான் இஸ்கான் இயக்கம் மொத்தமுமே. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கிருஷ்ண பக்தி ஜென்மமூல ஹயா சாது சங்க, கிருஷ்ண பிரேம ஜென்மதாகோ புன முக்கிய அங்க. அவர் சொல்றார், கிருஷ்ண பக்தி ஜென்ம மூல, கிருஷ்ண பக்தியினுடைய ஜென்ம மூலம் எது அப்படின்னா சாது சங்கம். சாது சங்கம் இல்லைன்னா யாருமே வந்து கிருஷ்ண பக்தி வர முடியாது, அது சாத்தியமே இல்லை. கிருஷ்ண பிரேம ஜென்மே தான் ஹோ தென் ஹோ புன முக்கிய அங்கம், இதுதான் கிருஷ்ண பிரேமையை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான அங்கம். அதனால சாது சங்கத்தை எடுத்துக்கிறதுல ஒருத்தர் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாரோ அந்த அளவிற்கு அவங்க வந்து பக்தியில முன்னேற முடியும். ஒருத்தருடைய நிலை எப்படி போகணும், எந்த அளவிற்கு ஒருத்தர் சாது சங்கத்துக்காக ஏங்கணும் அப்படின்னா, சாது சங்கம் இல்லைனா நான் வந்து வாழ முடியாது அப்படிங்கிற நிலைக்கு ஒருத்தர் மாறணும். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், யார் ஒருத்தன் வந்து குடிக்கிறதுல முற்றிலுமா அடிமையாயிருக்கானோ, போதைப் பொருள்களுக்கு முற்றிலுமா அடிமையாயிருக்கானோ, அவனால குடிக்காம இருக்க முடியாது, குடிக்காம என்னால வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவன் இருப்பான். ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவார், ஒரு பக்தன் அப்படிங்கிறவன் அப்படி இருக்கணும், கிருஷ்ண பக்தருடைய சங்கம் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிற மாதிரி இருக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு ஓரமா ஒதுங்கி போயிட்டேன், பக்தருடைய சங்கம் அப்படியே இல்லாம தனியா நானா நிர்ஜன பஜனை பண்றேன் அப்படின்னா அது வந்து என்றைக்குமே உழைக்காது, என்றைக்குமே நிலைக்காது. பக்தருடைய சங்கம் எல்லாரும் சேர்ந்து வரும்போது நம்மளால பக்தி தொண்டு அப்படிங்கறதனுடைய பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். பக்த சங்கம் கிடைக்கும் போதுதான் நம்ம பக்தி அப்படிங்கறதனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். பக்தியினுடைய பல்வேறு பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும். எல்லா பழக்க வழக்கங்களுமே நீங்க புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. பக்தருடைய சங்கத்துல இருக்கும் போது பலவிதமான பழக்க வழக்கங்களை உங்களால இயற்கையா கற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் பக்த சங்கம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுது. எல்லா நிலைகள்லயுமே நம்ம உயர்ந்த நிலையில இருக்கும் போது நம்ம எல்லாரும் பரஸ்பரம் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு உதவுது. ஆரம்ப நிலையில நம்ம இருக்கும் போது நம்ம பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு உதவுது. நம்ம எப்ப நம்மளோட சக வைஷ்ணவர்களோட உறவு கொள்றோமோ அப்ப நம்ம பக்தி தொண்டானது கூட சேர்ந்து சேர்ந்து எழுச்சி பெறுது. சைத்தன்ய மகாபிரபு அதை விரும்புற, சைத்தன்ய மகாபிரபு சாது சங்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் எப்பவுமே தனியா இருந்தது கிடையாது, அவர் தன்னுடைய தென்னிந்திய யாத்திரையில தனியா வந்தார், ஒரே ஒரு காலகிருஷ்ணதாசனை மட்டும் கூட்டுண்டு. இருந்தாலும் பொதுவா சைத்தன்ய மகாபிரபுவோ கிருஷ்ணரோ தனியா இருக்கிறத நீங்க பார்க்கவே முடியாது. சைத்தன்ய மகாபிரபு எப்பவுமே அவருடைய சகாக்களோட தான் இருப்பார், கிருஷ்ணர் எப்பவுமே தன்னுடைய சகாக்களோட தான் இருப்பார். நீங்க எங்கேயாவது ஒரு படம் பார்த்திருக்கீங்களா கிருஷ்ணர் தான் மட்டும் தனியா இருக்கிறத? என்றைக்குமே கிருஷ்ணர் தனியா இருக்க மாட்டார், குறைந்தபட்சம் அவரோட பசுக்களாவது இருக்கும், அல்லது அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க, இல்ல தாயோட இருப்பார், தந்தையோட இருப்பார், கோபியர்களோட இருப்பார், யாராவது ஒரு சில பக்தர்களோட துணையில தான் கிருஷ்ணரே இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப பக்தர்கள் ஏன் தனியா இருக்கணும்? கிருஷ்ணரே தன்னுடைய பக்தர்களை விட்டு பிரியறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பக்தர்கள் ஏன் பக்தர்களை விட்டு பிரியணும்? பக்தர்கள் எல்லாம் பக்தி தொண்டு அப்படிங்கறது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம் இல்ல. பக்த சங்கம் எந்த அளவிற்கு நம்ம எடுத்துக்கொள்றோமோ அந்த அளவிற்கு நம்ம பக்தியில முன்னேற்றம் பெற முடியும். நடைமுறையில நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய இயக்கத்துல இஸ்கான்ல சில பேர் வருவாங்க, பக்தியை எடுத்துக்கொள்வார்கள், ஜபம் பண்ணுவாங்க, புஸ்தகம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க கோயிலுக்கு அடிக்கடி வரமாட்டாங்க. பல காரணம் இருக்கலாம். ஒண்ணு, அவங்க கோயிலுக்கு வரதுல போப்பா அப்படின்னு ஒரு சகஜமா எடுத்துட்டு வாழலாம். இல்ல சில நேரத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப தொலைவில் இருக்கலாம், கோயிலுக்கு அடிக்கடி வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், அவங்களுக்கு வேலை பழு அதிகமா இருக்கலாம், அவங்களால வைஷ்ணவ சங்கத்தை எடுத்துக்கொள்ள முடியாம இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் எந்த காரணங்களா எடுத்துட்டாலும் சரி, அந்த காரணமானது எப்படி இருந்தாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா அவங்க பக்தி தொண்டுல விரைவா முன்னேறது கிடையாது. நம்ம நடைமுறையில பார்க்கிறோம், பல வருஷம் ஆயிருக்கும், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கூட கோயிலுக்கு வருவாங்க, வந்துவாங்க, போவாங்க, வருவாங்க, போவாங்க, வருவாங்க, போவாங்க. சில நன்மைகள் இருக்கும் நிச்சயமா, இருந்தாலும் அவங்க பக்தியில விரைவா முன்னேற்றம் பெறுறது அப்படிங்கிறது நடக்கிறது இல்ல. நம்ம நிறைய நேரத்துல பார்த்திருக்கிறோம் அத. சாது சங்கம் எந்த அளவிற்கு உயர்ந்த பக்தர்களுடைய சங்கம் நமக்கு கிடைக்குதோ அந்த அளவிற்கு விரைவான பலனை நம்மளால அடைய முடியும். சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார், சாது சங்க சாது சங்க சர்வ சாஸ்திர ஹோய், லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய். சாது சங்க சாது சங்க சர்வ சாஸ்திர ஹோய், சாது சங்கத்தினுடைய முக்கியத்துவம் தான் எல்லா சாஸ்திரங்களும் வலியுறுத்துது. லவ மாத்திர சாது சங்க, லவ மாத்திர அப்படின்னா ஒரு நொடியில 11ல் ஒரு பங்கு, இது வந்து வேத கணக்கு. இன்றைக்கு நொடிக்கு கீழே நானோ செகண்ட் மில்லி செகண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, மில்லி செகண்ட்ஸ் நானோ செகண்ட்ஸ், இது வேற கணக்கு, இது 11ல் ஒரு பங்கு. லவ லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய், ஒருத்தருக்கு லவ மாத்திர கொஞ்ச நேரம் சாது சங்கம் கிடைச்சாலே அவங்களுக்கு எல்லா விதமான சித்திகளையும் அவங்க அடையறாங்கன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவிற்கு நம்ம எடுத்துக்கொள்றோம் சாது சங்கத்தை, எந்த அளவிற்கு உயர்ந்த பக்தர்களோட தொடர்பு கொள்றோம் அப்படிங்கறதுல இருக்கு. இருந்தாலும் எந்த அளவிற்கு நம்ம சாது சங்கத்தை அதிகமாக எடுத்துக்கொள்றோமோ அந்த அளவிற்கு நம்ம பக்தி தொண்டல முன்னேறோம். சரிங்க, லவ மாத்திரம் தானே சொல்லியிருக்கு, நான் லவ மாத்திரம் எடுத்துக்கிறேன், மிச்ச மாத்திரம் எல்லாம் நான் அசத் சங்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம்னா பக்தி தொண்டல முன்னேற முடியாது. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், வைஷ்ணவனுடைய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அசத் சங்க தியாகம். வைஷ்ணவன் அல்லாதவர்கள் அவர்களுடைய சங்கத்தை தவிர்க்கணும், அதுதான் வைஷ்ணவனுடைய முதல் அறிகுறி. அசத் சங்க தியாகம் அப்படின்னா அப்ப தன்னந்தனியா நிர்ஜன பஜனையில இருக்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது, வைஷ்ணவர்களுடைய சங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவனால பக்தி தொண்டு அப்படிங்கறதுல கொஞ்சமாவது பிழைக்க முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் இன்னொரு எளிமையான உதாரணம் கொடுக்கறதுண்டு. சின்ன குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தை கூட சொல்லி தருவாங்க, ஒரு விளக்கமாத்து குச்சி இருந்ததுன்னா அதை எளிமையா உடைச்சிடலாம், அதுவே ஒரு விளக்கமாறு கட்டு இருந்ததுன்னா அதை உங்களால உடைக்க முடியாது, ஏன்னா பலம் ஆயிடுது. சோ எப்ப ஒருத்தவங்க வந்து நம்ம ஒரே மனப்பான்மையுடைய பக்தர்கள் ஒன்றா இணைந்து செயல்படுறோமோ அப்ப நம்மளால மாயைக்கு எதிரான இந்த போர்ல வலுவாக செயல்பட முடியும். இந்த உலகம் முற்றிலும் மாயினால நிறைந்திருக்கு. இந்த மாயையில எதிரா நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். மாயையை வெற்றி கொள்றது ரொம்ப கடினம். கிருஷ்ணரே கீதையில அதை சொல்ற, மாயா வந்து என்னுடைய தெய்வீக சக்தி, இதை வெற்றி கொள்றது மிகவும் கடினம். அப்படி கடினமான அந்த சக்தியை நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய அனுகிரகம் தேவை. கிருஷ்ணருடைய அனுகிரகம் தேவை அப்படின்னா அப்ப நமக்கு சத்சங்கம் அப்படிங்கறது அவசியமாகும். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த இயக்கத்துல வந்து பயிற்சி எடுத்து முன்னேறணும்னு பிரியப்பட்டார். உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் இருந்த காலத்துல காங்கிரிகேஷனல் பக்தர்கள் அப்படின்னு அதிகமா கிடையாது. அப்ப எல்லாருமே வந்து பெரும்பாலும் முழுநேர பக்தர்கள் தான். அவங்க கிரகஸ்தர்களாக இருந்தால் கூட சரி, எல்லாருமே வந்து முழுநேர பக்தர்களா இருப்பாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் மொத்த உலகமும் அதே மாதிரி இருக்கணும்னு பிரியப்பட்டார். சில நேரத்துல பிரபுபாட்ட கேள்வி கேட்பாங்க, எல்லாரும் முழு நேரத்துக்கு வந்துட்டா வெளியில வேலையெல்லாம் என்ன நடக்கும்? பிரபுபாத சொல்றார், கிருஷ்ணர் சாதாரண எறும்புல இருந்து யானை வரைக்கும் அவரு தான் சாப்பாடு போடுறாரு. அது வேலை செய்தா அதுக்கு சாப்பாடு கிடைக்கலையா? வைஷ்ணனுடைய சங்கத்தை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கறோம், அதை ஏற்றுக்கொள்றது அவங்க கையில இருக்கு. இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதர் நடைமுறையில எல்லாரையும் முழு நேரத்துல கிருஷ்ணருடைய தொண்டுல ஈடுபடுத்துறதுக்கும் வைஷ்ணருடைய சங்கத்துல இருக்க வைக்கிறதுக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய குறைந்தபட்சம் ஆரம்ப நிலையிலாவது வைஷ்ணவர்களுக்கு மத்தியிலாவது நம்ம வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வரணும், அதன் பிறகு இந்த வர்ணாசிரம தர்மத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் உலகம் மொத்தத்தையும் கிருஷ்ண பக்தியில மூழ்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார். இஸ்கான்ல சில பக்தர்கள் அந்த முயற்சி ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான திருப்பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு சில காலம் எடுக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில நம்மளால எந்த அளவிற்கு வைஷ்ணவருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு எடுத்துக்கொள்றது உச்சிதமான. மிகச்சிறந்தது என்ன அப்படின்னா எப்பவுமே வைஷ்ணவருடைய சங்கத்துல இருக்கிறது, அது இருக்கிறதுல மிகச்சிறந்தது. அது நம்மளால முடியல அப்படின்னா அப்ப நம்ம குறைந்தபட்சம் எந்த அளவிற்கு அதிகமா நம்மளால சங்கத்தை எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமா சங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், மகத் கிருபா வினா கொனே கர்ம பக்தி நயா கிருஷ்ண பக்தி தூரே ரகு சம்சார நகேக்ஷயா. ஒருத்தருக்கு எப்ப பக்தர்களுடைய கிருப்பை கிடைக்கலையோ, மகத் கிருபா வினா அப்படின்னா பக்தர்களுடைய கிருப்பை இல்ல அப்படின்னா கொனே கர்ம பக்தி நய அவனுக்கு பக்தி அப்படிங்கிறது கிடைக்காது. கிருஷ்ண பக்தி தூரே ரகு, கிருஷ்ண பக்தி அவன்கிட்ட இருந்து தூரத்துல இருக்கும். சம்சார நகைக்ஷயா, அவன் சம்சாரத்துல தான் மூழ்கி கிடப்பான். மகத் சேவம், பக்தர்களோடு இணைந்து பக்தர்களோட சேர்ந்து சேவை பண்ணும் போது மகத் சேவம் துவாரம் ஆகுர் விமுக்த ஸ்தமோ துவாரம் யோசித்தம் சங்கி சங்கம். இந்த முக்திக்கான கதவு திறக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. பக்தர்களோடு நம்ம இணைந்து இருக்கும்போது, அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யும் போது, பக்தர்களோட நம்ம இணைந்து இல்ல அப்படின்னா அப்ப நம்ம என்ன என்ன செய்வோம்? சங்கி சங்கம், எதிர்ப்பாளினருடைய தொடர்புல இருப்போம். எதிர்ப்பாளினருடைய தொடர்புல இருந்தோம் அப்படின்னா அப்ப அதனுடைய விளைவு தமோத்வாரம், நரகத்திற்கான பாதை நம்மை அழைத்து செல்கிறது. அதனால சில நேரங்கள்ல பலருக்கு சூழ்நிலைகள் பக்த சங்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இடையூறா இருக்கிற பட்சத்திலும் கூடுமானவரை ஒருத்தர் பக்த சங்கத்தை நோக்கி வர்றதுக்கு முயற்சி செய்யணும். நீங்க பார்க்கலாம், சில நேரங்கள்ல பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அதனுடைய மகத்துவம் எத்தகைய உயர்ந்ததா இருக்குன்னா, ஒருத்தர் எவ்வளவுதான் கீழ்நிலையில இருந்தாலும் அவரும் மேல்நிலைக்கு வர முடியும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மிருகாரியினுடைய கதை. உங்க எல்லாருக்கும் தெரியும், மிருகாரி ஒரு சாதாரண வேடன், சாதாரண வேடன் அப்படின்னு சொல்றதோட பாவகரமான வேடன். வேடன் அப்படின்னாலே பாவிதான். அதுலயும் மிருகாரியினுடைய ஸ்தானமானது மிகவும் பாவப்பட்டதாக இருந்தது. ஏன்னா மிருகாரி மிருகங்களை அறகுறையா கொண்டு அதனால வரக்கூடிய ஒரு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். வேடன் அப்படின்னா மிருகங்களை கொள்றது பழக்கம், அதுவே ஒரு பெரிய பாவம். அதுல மிருகாரி அறகுறைய மிருகங்களை கொன்று அதை அதனால மகிழ்ச்சி அடைஞ்சின்றிருந்தான். அத்தகைய மிருகாரிக்கு நாரதருடைய தொடர்பு கிடைச்சது. நாரதருடைய தொடர்பு கிடைச்சதுனால மிருகாரி மிகச்சிறந்த பக்தனாக மாறினான். ஜடபரதருடைய தொடர்பு மன்னர் ரகுகணருக்கு கிடைச்சது. அதனால மன்னர் ரகுகணர் மிகச்சிறந்த பக்தரானார். ஜடபரதர் பாக்குறதுக்கு ஒரு ஜடமா இருப்பார், அதனாலதான் அவருக்கு ஜடபரதர் பேர். மனுஷனா இவன் என்ன செய்யறான் ஏது செய்யறாருன்னு தெரியாது. அவர் பக்தியினுடைய மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தனால அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தருணத்துல அவர் நினைச்சார், நான் மன்னர் ரகுகணருக்கு கருணை கொடுக்கணும்னு. அப்படி அவர் கருணை கொடுக்கணும்னு நினைச்சப்ப அவர் வந்து உபதேசங்களை கொடுக்க ஆரம்பிச்சார் ரகுகணருக்கு. அப்ப ரகுகணர் அதனால பலனடைஞ்சார். சில நேரங்கள்ல வைஷ்ணவ சங்கத்துல நமக்கு எப்போ உபதேசங்கள் கிடைக்குதோ அப்ப அதை நம்ம வந்து கெட்டியமா புடிச்சுக்கணும். வைஷ்ணவ சங்கம் அப்படிங்கிறது அதுதான். மன்னர் ரகுகணர் கூடவே இருந்தார். கொஞ்சம் அவர் தூக்கின்னு வந்துருந்தார் பல்லக்க. உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த கதை. பல்லக்கு தூக்கின்னு வந்துருந்தார். அப்பையும் அவருடைய தொடர்பு அங்க இருக்கு, ஆனா அவரால அந்த பலனை அடையல. எப்ப ஜடபரதர் பேச ஆரம்பிக்கிறாரோ, எப்ப ரகுகணர் காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரோ, அப்பதான் அந்த வைஷ்ணவ சங்கம் அப்படிங்கிறது நிலைநாட்டப்படுது. வைஷ்ணவ சங்கம் அப்படிங்கிறது ஸ்ரவணத்தின் மூலமாக வருது. எப்ப நம்ம ஒரு வைஷ்ணவர்கிட்ட இருந்து காது கொடுத்து கேட்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து பக்தி தொண்டு அப்படிங்கறதுல முன்னேற முடியும். அப்படி இல்லைன்னா சும்மா வைஷ்ணவரை கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால சாது சங்கம் வந்துடாது. சில பலன் இருக்கலாம், ஏன்னா அவர் அப்பப்ப ஜெபம் பண்ணலாம், அப்பப்ப அவர் அவர் கூட இருக்கிறனால உங்களுக்கும் சில கருணை கிட்டலாம். ஆனா அது கிடையாது வைஷ்ணவ சங்கம். வைஷ்ணவ சங்கம் அப்படிங்கறது அவர்கிட்ட காது கொடுத்து கேட்கறது, சும்மா கூடவே இருந்து நெய் 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 நெய்னு தொணத்தணும்னு இருக்கிறது கிடையாது. ராஜா கூட பாத்தீங்கன்னா ஒரு கொசு கூடவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கொசுனால என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் கிடையாது. கொசு வந்து தொந்தரவு தான். அந்த கொசு வந்து ராஜாவோட சங்கத்துல இருக்க, அந்த ராஜா அந்த கொசு வந்து ராஜாவை போல மதிக்கத்தக்கது அப்படியா? கிடையாது. ஷில பிரபா இன்னொன்னு சொல்லுவார், பக்தி அப்படிங்கிறது ஒரு தொத்து வியாதி மாதிரி. நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு தொத்து வியாதி இருக்குன்னா அவங்க பக்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாதி பத்திக்கும். அது மாதிரிதான் பக்தி அப்படிங்கிறது. யார்கிட்ட பக்தி இருக்கோ அவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த பக்திங்கிறது பற்றி கொள்ளும். யார் சுத்த பக்தர்களா இருக்கிறாங்களோ அந்த சுத்த பக்தர்கள்ட்ட நம்ம உறவு கொள்ளும் போது நம்ம வந்து தூய்மையான பக்தியை பெற முடியும். யார் வந்து கலங்கமான பக்தி உடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி ஏனோ தானோன்னு கலங்கமான பக்தியில இருந்துட்டு இருக்கோம். சுத்த பக்தி அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள். அதற்காகத்தான் நம்ம வாழ்றோம். வேற எதுவுமே நம்மளுடைய குறிக்கோள் இருக்கக்கூடாது. சும்மா ஏதோ நானும் பக்தி பண்ணேன், வந்தேன், போனேன், நான் கோயிலுக்கு வந்தேன், எனக்கு வந்து சொத்து வேணும், சுகம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், நல்ல மனைவி வேணும், குழந்தைகள் வேணும், நல்ல புலனின்பத்துல அனுபவிக்கணும், அது கிடையாது குறிக்கோள். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய குறிக்கோளானது தூய்மையான பக்தியா இருக்கணும். அப்ப நம்ம தூய்மையான பக்தர்களோட உறவு கொள்ளணும். அதனாலதான் ஷில பிரபுபாத் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்தாரு. நம்ம பார்க்கிறோம் மன்னர் ரகுகணர் அவர் அவ்வளவு சிறந்த, ஏற்கனவே அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் ஜடபரதருடைய உறவு கிடைக்கும் போது அவர் அதுல இருந்து மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறார். பக்தர்கள் பல நேரங்கள்ல தங்களுடைய கருணையை இந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் இல்லாம கொடுப்பாங்க. யாருக்காவது மிருகாரி அல்லது துருவ துருவனுக்கு நாரதர் கருணை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏதோ ஒரு ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் கோபம் அடைஞ்சு போறான், அவனுக்கு போய் இவர் உபதேசம் கொடுக்கணும்னு காரணம் இருக்குதானே, எந்த காரணமும் கிடையாது. ஆனா அந்த வைஷ்ணவருடைய சங்கம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு விதத்துல அவன் வந்து நன்மை அடையறான். சில நேரங்கள்ல வைஷ்ணவருடைய சங்கம் வந்து நம்ம விரும்புற விதத்துல இருக்காது. சில நேரத்துல சில பேருக்கு பயம், ஐயோ வைஷ்ணவரோட சங்கமா, அங்க போனோம்னா நமக்கு பயங்கரமா பிரச்சனை வருமே, அவர் நம்ம திட்டு திட்டு திட்டுவாரு, இல்ல அவர் ஏதாவது சாபம் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றது, நம்ம வந்து எது செய்யணுமோ அதை செய்யறதுல நமக்கு ஆர்வம் இல்ல. ஆனா உண்மையா யார் ஒருத்தன் பக்தியில ஆர்வமுடையவனா இருக்கிறானோ, அப்ப அவன் வைஷ்ணவர்களால திருத்தப்படுறதுக்கு, வைஷ்ணவர்களால கண்டிக்கப்படுறதுக்கு மனமுவந்து வரணும், மனமுவந்து வரணும். நம்ம பாக்குறோம் வைஷ்ணவர்கள் எந்த காரியம் செய்தாலும் அது நன்மையில தான் முடியும். குபேரனுடைய ரெண்டு மகன்களும் அவங்க சில தவறான காரியத்துல ஈடுபட்டு இருந்தான். நாரதர் அங்க வர்றார், மேலோட்டமா பாக்குறதுக்கு நாரதர் அவங்களுக்கு சாபம் கொடுத்த மாதிரி இருந்தா கூட அது அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்தது. கிருஷ்ணர் ஒரு குழந்தையாக நந்த மகாராஜருடைய நந்தவனத்துல தோட்டத்துல முற்றத்துல விளையாடுறத எப்பவுமே தரிசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது கிடையாது. சோ அதனால வைஷ்ணவருடைய சங்கம் எப்படி இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப முக்கியமாக அமையும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய பக்தி ரசாமன சிந்துல பக்தியினுடைய ஐந்து முக்கிய அங்கங்களை பத்தி சொல்றார். அதுல ஒன்றாக அவர் சாது சங்கத்தை குறிப்பிடுறார். உண்மையில சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தத அவர் பக்தி ரசாமன சிந்துல தொகுத்து வழங்கி இருக்கிறார். அதுல அவர் சாது சங்கத்தை பக்தியினுடைய மிக முக்கியமான அங்கமா சொல்றார். பக்தருடைய சங்கம் இல்லை அப்படின்னா நம்மளால பக்தி தொண்டை பயிற்சி செய்ய முடியாது. இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், பக்தி சங்கத்து மேல நமக்கு வந்து ஒரு அதனால நம்ம போதை, எப்படி ஒருத்தன் போதையினால மயங்கி இருக்கிறானோ அது மாதிரி வைஷ்ணவ சங்கத்தினால நம்ம மயங்கி இருக்கணும். போதை அந்த மது அருந்தல அப்படின்னா அவனால வாழ முடியாதுங்கிற ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கிறான், அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் இருக்கணும். வைஷ்ணவருடைய சங்கம் இல்லை அப்படின்னா என்னால வாழ முடியாதுன்னு அந்த அளவிற்கு ஒருத்தன் வந்து தவிக்கணும். அந்த தவிப்பானது ஒருத்தனுக்கு வைஷ்ணவ சங்கத்தை கொடுக்கும். எந்த அளவிற்கு தூய பக்தர், அதுவும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். சும்மா வைஷ்ணவ சங்கம் அப்படின்னா கலப்படமான பக்தருடைய சங்கத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அத்தகைய சங்கம் நமக்கு நன்மை பயக்காது. அது குறித்து நான் அடுத்த வகுப்புல பேசுறேன், எப்படி சங்கம் எடுத்துக்கொள்றதுங்க, சங்கத்தினுடைய முக்கியத்துவம் மட்டும் இப்ப பார்க்கலாம். சாது சங்க கிருபா கிம் கிருஷ்ணேர கிருபாய் காமாதி துஷங்க சாடி சுத்த பக்தி பாய். சாது சங்கத்தினுடைய கிருபா இருந்தது அப்படின்னா கிருஷ்ணேர கிருபா, கிருஷ்ணருடைய கிருபை கிடைக்கும். காமாதி துஷங்க சாடி சுத்த பக்தி பாயா, சாது சங்கம் கிடைச்சது அப்படின்னா காமாதி அப்படின்னா காமம் ஆதி இதர விஷயங்கள் என்னது, குரோத லோப மத மோக மாத்சரிய இதெல்லாம் நம்ம விட்டு போயிடும். இல்லைன்னா கடினமானதா நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் வெற்றி கொள்றது நம்மளோட கூடவே இருக்கக்கூடிய இந்த அனர்த்தங்களை வெற்றி கொள்றதுங்கிறது கடினம். ஆனா பக்தருடைய சங்கம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் நம்மை விட்டு சென்று விடும். சாது சங்க கிருஷ்ண கிருபா பக்தேர் சுபாவ் ஏத்தினே சப சடாய் கரே கிருஷ்ண பாவம். பக்தருடைய சங்கம் அது கிருஷ்ணருடைய கிருபையை கொடுக்குது. பக்தி தொண்டு, பக்தருடைய சங்கம், கிருஷ்ணருடைய கருணை, பக்தி தொண்டு, இது எல்லாமே ஒருத்தர் விரும்பக்கூடிய விஷயங்கள். இந்த மூன்றையும் ஒருத்தர் எப்பவுமே விரும்பி கொண்டிருக்கணும். கிருஷ்ணர்கிட்ட வந்து கருணை கேட்கிறான் ஒருத்தர், பக்தர்கள்ட்ட பக்தர்களை கண்டுக்காம விடுறது. அப்போ ஒருத்தர் வந்து ஆரம்ப நிலை பக்தர்களாவே இருப்பாங்க. நீங்க பார்க்கலாம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய உபதேசாமிரதத்துல விளக்குறார், பக்தி தொண்டுல மூன்று நிலைகள் இருக்கு, மூன்று விதமான பக்தர்கள் இருக்காங்க, கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரின்னு. ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுக்கு பகவான தெரியும், பகவான தெரியும், தன்னை தெரியும், அவ்வளவுதான். அவனுக்கு பக்தர்களோட சங்கம் வைத்துக் கொள்ளணும்னு ஆர்வம் இருக்காது. அவன் ஆரம்ப நிலையிலேயேதான் இருப்பான். நடுநிலைக்கு வரணும், அதுல இருந்து உயர்வு பெறணும் அப்படின்னா அப்ப பக்தர்களோட சங்கம் கொள்றத அவன் வந்து ஆரம்பிக்கணும். சாது சங்கம் அப்படின்னா என்ன? நான் முன்னே சொன்ன தூய பக்தரோட சங்கம் கொள்ளணும். சில நேரத்துல நம்ம சாதுக்களோட சங்கம் கொள்ளும் போது அவன் என்னப்பா தூய பக்தரா, ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கான், அவன் எனக்கு இந்த குறை இருக்கு, இவனுக்கு அந்த குறை இருக்கு, யாருக்கு குறை இல்ல. நிச்சயமா யார் வந்து முற்றிலும் தூய்மை அடைந்த நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுடைய சங்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிக பலனை நமக்கு கொடுக்கும். உண்மையில அந்த மாதிரி தூய்மை அடைந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்கறது அப்படிங்கிறது அரிது, அது அவ்வளவு எளிதானது கிடையாது. ஆனா தூய்மை அடைய கூடிய பாதையில இருக்கிறவங்க யார் ஒருத்தவங்க கலப்படமான பக்தியை பயிற்சி செய்யாம, தூய பக்தியை பயிற்சி செய்யறாங்களோ அவங்க இன்னும் தூய்மை அடையாம இருக்கலாம், அவங்க கிட்ட இன்னும் அனர்த்தங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் தூய பக்தியை பயிற்சி செய்யறாங்க அப்படின்னா அவங்களும் தூய பக்தர்களாக கருதப்படுகிறார். எந்த ஒரு பௌதிக விருப்பமும் இல்லாமல் சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லாம, அருவ பிரம்மன்ல முக்தி அடையணுங்கிற ஆசையெல்லாம் இல்லாம, யோக சித்திகளை பெறணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லாமல், யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு அனுகூலமான விதத்துல சேவை செய்யறாங்களோ அவங்க உத்தம பக்தியில ஈடுபட்டு இருக்கிறவர்கள்னு சொல்லப்படுறாங்க. அந்த மாதிரி உத்தம பக்தியில யார் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களுடைய தொடர்பு நமக்கு மிக உகந்ததாக அமையும். அவர்களோட நம்ம சங்கம் கொள்ளும் போது நம்ம உயர்வு பெற முடியும். உண்மையிலே முற்றிலுமா தூய்மை அடைந்த பக்தர்களை தேடித்தான் அவங்க கூட தான் நான் சங்கம் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு சங்கமே கிடைக்காது. யாரு முழுமையா தூய்மை அடைஞ்சாங்களோ அவங்கள தேடிக்கிட்டே நான் இருப்பேன் அப்படின்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்றைக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது, சில பேர் கிடைக்கலாம். ஆனா நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்தானத்துல இல்லை அப்படின்னா அத்தகைய உறவும் உங்களுக்கு கிடைக்காது. பரீட்சித் மகாராஜுக்கு சுக்தேவ் கோஸ்வாமியுடைய உறவு கிடைத்தது. ஆனா அதுக்காக வந்து பரீட்சித் மகாராஜ் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாத ஏனோதானோன் இருந்தாருங்கிறது கிடையாது. அவர் அர்ஜுனனுடைய பேரன், பிறவியிலிருந்தே அவர் மிகச்சிறந்த பக்தர், கிருஷ்ணரால பாதுகாக்கப்பட்டவர், கிருஷ்ணராலேயே காப்பாற்றப்பட்டவர். அவர் சாதாரண நபர் கிடையாது. சில நேரத்துல கிடைக்கலாம் மிருகாரி போல யாருக்காவது நாரதருடைய சங்கம், அதுக்காக நான் வந்து காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி காத்துட்டு இருந்தோம்னா அது கிடையாது சிறந்த வழிமுறை. சாதன பக்தி அப்படின்னா பயிற்சி பண்றோம். யார் வந்து சுத்த பக்தியை பயிற்சி பண்றாங்களோ அவங்க கூட இருக்கணும். நம்ம எப்பயாவது எங்கேயாவது வந்து யாராவது ஒரு பெரிய பக்தர் வந்து நம்ம கருணை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கிருப்பா சித்திக்காக நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு அது என்றைக்குமே கிடைக்காம போயிடும். மிருகாரிக்கு கிடைச்சதெல்லாம் கிருப்பா சித்தின்னு சொல்லுவாங்க. அது சில நேரத்துல ஆச்சாரியர்கள் யாராவது கருணையோட ஒண்ணுமே இல்லாதவனு உடனே சித்தி கொடுத்து அவனை வந்து ஓய்விக்கலாம். நம்ம அதுக்காக காத்துட்டு இருக்க கூடாது. சில பிரபுபா சொல்லுவ, சில நேரத்துல சில பல்கலைக்கழகத்துல யாரையாவது கூப்பிட்டு ஹானரரி டிகிரி கொடுப்பாங்க, திடீர்னு யாருக்காவது கூப்பிட்டு டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. அதுக்காக நான் டாக்டர் பட்டம் வாங்கணும், யாராவது ஹானரரி டிகிரி எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே டாக்டர் பட்டம் கிடைக்காது. நம்ம அதுக்கு என்ன முயற்சியோ அதுல இறங்கணும். அது மாதிரி கிருஷ்ணருடைய கருணை பக்தருடைய கருணை நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு நம்ம எப்படி செயல்படணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். பக்தர்கள் யாரு தூய்மையா செயல்படுறாங்களோ அத்தகைய நபர்களோட நம்ம ஈடுபடணும். அவங்க சில நேரத்துல சில தவறுகள் இருக்கலாம், ஆனா கிருஷ்ணர் அத்தகைய பக்தர்களை பக்தர்களாக கருதுறார். நம்ம ஏன் அவங்களை கருதக்கூடாது? கிருஷ்ணர் சொல்றார், அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்ய சாம்யக் வசித்தோ குஷஹ. யார் ஒருத்தர் என்னுடைய அனன்ய பக்தனும் வேற எந்த ஒரு விருப்பமும் இல்லாம தூய்மையா என்னை திருப்திப்படுத்துவது மட்டுமே தன்னுடைய குறிக்கோள் அப்படின்னு இருக்கிறானோ அத்தகைய பக்தன், அப்பிச்சேத் சுதுராச்சாரோ, சுதுராச்சாரோ அப்படின்னா ரொம்ப மோசமான செயல்கள்ல எதுலையா செஞ்சா கூட, அப்படி செயல்பட்டால் கூட அவன் என்னை தூய்மையான இதயத்தோட வழிபட்டு கொண்டிருக்கிறனால சாதுரேவ சமந்தவ்யம், அவனை நான் சாதுவாகவே கருதுறேன்னு கிருஷ்ணர் சொல்ற. சோ நம்ம ஏன் அத்தகைய பக்தர்களை நிராகரிக்கணும்? எல்லார்கிட்டையும் களங்கம் இருக்கும், யார்கிட்டதான் களங்கம் இல்ல? எல்லார்கிட்டையும் களங்கம் இருக்கு, இவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, அவங்க கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ சங்கத்தை நம்ம வந்து புறக்கணித்தோம் அப்படின்னா, அப்ப அதனால இழப்பு யாருக்குன்னா நமக்கு தான். கிருஷ்ணர் சொல்றார், சாதுவோ ஹிருதயம் மகியம் சாதுநாம் ஹிருதயம் தோகம் மதன்யே தேன ஜானந்தி நாகம் தேவ்யோ மனகபி. சாதுவோ ஹிருதயம் மகியம், சாதுக்கள் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிறாங்க. சாதுநாம் ஹிருதயம் தோகம், சாதுக்களுடைய இதயத்துல நான் இருக்கிறேன். இது கிருஷ்ணர் சொல்ற. மதன்யே தேன ஜானந்தி, என்னை தவிர என்னுடைய பக்தர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நாகம் தேவ்யோ மனகபி, எனக்கும் என்னுடைய பக்தர்களை தவிர வேற யாரையும் தெரியாது. கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் மேல அவ்வளவு பிரியமா இருக்கார். நம்ம ஏன் பக்தர்கள் மேல பிரியம் இல்லாம இருக்கணும்? நம்ம ஏன் பல்வேறு விஷயங்கள்னால அலைக்கழிக்கப்படணும்? சாது சங்கத்துல நம்ம செயல்படும் போது சில சிரமங்கள் இருக்கலாம். ஆனா யார் ஒருத்தன் சாது சங்கத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து இருக்கிறானோ அவன் சாது சங்கத்தை எங்க போனாலும் எப்படி போனாலும் எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி செய்வான். சாது சங்கம் இல்லை அப்படின்னா அப்படியே நம்மளுடைய பக்தியினுடைய செடியானது வாடி போயிடும். பக்தியினுடைய செடியை வளர்க்கறதுக்கு நம்ம நீர் ஊற்றணும், உரம் போடணும், அந்த காரியம் எல்லாம் செய்யணும். என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுல ஒழுங்கா நம்ம நீர் ஊற்ற தவறி விட்டோம் அப்படின்னா அந்த செடி வளராது. நீர் ஊற்றுறதுல மிக முக்கியமான ஒன்று சாது சங்கம். அந்த சாது சங்கம் இல்லைன்னா அது நம்மளுடைய பக்தி கொடியானது வளராது. அப்புறம் அது எங்கிருந்து மேல போய் எல்லா இடங்களுக்கும் போய் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி போய் பிரம்மஜோதியை தாண்டி போய் வைகுண்ட லோகத்தை தாண்டி போய் கோலோக விருந்தாவனத்துக்குள்ள நுழைஞ்சு கிருஷ்ணருடைய தாமரை திருடியில எங்கிருந்து போய் எங்க போய் அடையிறது? சாது சங்கம் இல்லைன்னா சாத்தியமே இல்லை. சாது சங்கம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிடலாம். நம்ம கிட்ட பலவிதமான சில நேரத்துல பக்தர்கள் சாது சங்கத்தை எடுத்துக்கொள்றதுக்கு தயங்குவாங்க. ஐயோ நான் தப்பு பண்றேனே, தவறான காரியத்துல ஈடுபடுறனே, நான் எப்படி பக்தர்களுடைய சங்கத்துல ஈடுபடுறது, போனா உள்ள இருக்கக்கூடிய நெஞ்சு குத்துதே அப்படின்னு சொல்லிட்டு சாது சங்கத்தை தவிர்த்துடுவாங்க. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, அதுவும் தவறு. நீங்க நினைக்கலாம் எனக்கு நெஞ்சு குத்துதுன்னு, நான் வந்து தவறு பண்றேன்னு. அதே மாதிரி தவறு பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யாரு நான் தவறு பண்றேங்கிறத அங்கீகரிக்கிறானோ அவன் முன்னேறதுக்கான பாதையில இருக்கிறான். சில பேர் தவறு பண்றான் ஆனா நான் தப்பு பண்றேங்கிறதே அவனுக்கு தெரியாது. அவனால முன்னேறதுல ரொம்ப மெதுவா தான் இருக்க முடியும். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அக்யான ஜம் தமக நாசையாம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வத. அவர் யார் ஒருத்தன் எனக்கு பக்தி தொண்டில் ஈடுபடுறானோ அவனுக்கு உள்ள இதயத்துல உட்கார்ந்து நான் வந்து ஞான தீபத்தை கொடுக்கின்றேன். அதன் மூலமா அவனுடைய அறியாமையானது அவனை விட்டு போயிடுது. ஞான தீபத்தை கிருஷ்ணர் உள்ளிருந்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு நமக்குள்ளார் இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்ப இருட்டா ஒரு அறை இருக்குன்னா அந்த இருட்டு அறைக்குள்ளார நம்ம போனோம்னா அதுக்குள்ளார எவ்வளவு குப்பை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அங்க எப்ப வெளிச்சம் வருதோ அப்பதான் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி நம்ம பக்தியில பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் செய்யறது இந்த காரியம் தவறு, இந்த காரியம் சரிங்கிறது நமக்கு தெரியும். இல்லைன்னா யாருக்கும் தெரியறது கிடையாது. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லையே. சோ அப்ப நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சகஜமா எடுத்துட்டு இருக்கிறாங்க, தவறான காரியங்கள்லாம். இந்தியாவில குறைந்தபட்சம் இன்றைக்கு வரைக்கும் பெரும்பாலான மக்கள் மத்தியில மாம்சம் சாப்பிடுறது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, தகாத பாலுறவு அப்படிங்கிறது தவறான ஒரு பழக்கம் அப்படிங்கிறது ஏட்டளவிலையாவது தெரியும் அவங்களுக்கு. அவங்க வந்து அதுல ஈடுபட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு அது தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள இருக்கும். ஆனா அதை வந்து எல்லாரும் செய்யறான்னு சொல்லிட்டு இவனும் செய்வான். நாம அப்படி இருக்கக்கூடாது. பக்தர்களோட சங்கத்தை நம்ம ஈடுபட்டு நம்மளுடைய நிலை எவ்வளவு தாழ்ந்ததாக இருந்தாலும் பக்த சங்கத்துல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா படிப்படியா நம்ம முன்னேற முடியும். சைத்தன்ய சரிதாமிரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சிவானந்த சேனர் அப்படின்னு ஒரு பக்தர் மகாபிரபுவனுடைய சகாக்கள்ல ஒருத்தர். அவர் வருஷா வருஷம் பூரியில் பூரி ரத்த யாத்திரைக்காக பக்தர்கள் எல்லோரையும் வங்காளத்துல இருந்து கூட்டிட்டு வருவார். அப்படி அவர் கூட்டிட்டு வரும்போது ஒரு தடவை அவர் கூடவே ஒரு நாயும் வர ஆரம்பிச்சது. கூடவே இந்த நாய் வருதேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு அவரும் வந்து வேணுங்கிற உணவெல்லாம் அவர் கொடுப்பார், எல்லா காரியத்தையும் செய்வார். இறுதியில பார்த்தோம் அப்படின்னா அந்த நாய்க்கு சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைச்சது. மகாபிரபு சுயம் அவரே அவருக்கு வந்து அந்த நாய்க்கு பிரசாதம் கொடுத்தார். அந்த நாயை வந்து வைகுண்ட லோகத்துக்கு அனுப்பி வச்சார். நாய் அப்படிங்கிறது பொதுவா ஒரு கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு பிறவி. துரதிருஷ்டமா கலியுகத்துல நிறைய பேர் வந்து நாயை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துல எந்த வீட்டுல நாய் இருக்கோ அந்த வீட்டுல கிருஷ்ணர் உள்ள வரமாட்டார், கிருஷ்ணரை வழிபட முடியாது. நாய் வந்து ரொம்ப ரொம்ப நீச்சமான ஒரு பிராணி. நாய் பன்றி இதெல்லாம் ஒரே மாதிரி நிலையில இருக்கக்கூடிய விலங்குகள். நாய் வந்து பாதுகாப்புக்காக உபயோகிக்கணும்னு நினைக்கிறோம், வீட்டுக்கு வெளியில வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து வேத கலாச்சாரம். நாயை வந்து யாரும் வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க. சாஸ்திரம் சார், நாய் யார் வீட்டுல வச்சு வளர்க்குறோம், வீட்டுக்குள்ளார நாயை விட்டாலே அந்த வீடு மொத்தத்தையும் நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளாரே நாயை வச்சுக்கிட்டு மடியில தூக்கி கொஞ்சிக்கிட்டு நாய்க்கு ஒரு வாய் ஊட்டிட்டு தான் ஒரு வாய் சாப்பிடுறாங்க. நாய் கதையை மணிக்கணக்குல பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஆனா அதனால பொதுவா நாயானது அந்த அளவுக்கு ஆன்மீகத்தெல்லாம் உயர்வு பெறும் அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்கறதெல்லாம் கிடையாது. ஆனா சிவானந்த சேனருடைய சங்கம் கிடைச்சதுனால அந்த நாய் கூட சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை பெற முடிஞ்சது. சோ நம்ம எல்லாம் நாயை போன்றவர்களா கீழ்நிலையில இருந்தா கூட அதனால வருத்தப்பட தேவையில்ல. பக்தருடைய சங்கத்தை கெட்டியமா நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா அது ஒண்ணு போதும், அது நம்மள இந்த சம்சார சாகரத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு போறதுக்கு உதவியா அமையும். ஷில பிரபுபாத் சொல்வார், இங்க நமக்கு பல்வேறு கோயில்கள் உலகம் முழுக்க ஏன் நாங்க திறக்கிறோம் அப்படின்னா பக்தருடைய சங்கத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான். சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கறதுக்கு கிடையாது. இல்ல அது பாட்டு கோயில் பாட்டுக்கு இருக்கு, நம்ம பாட்டு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. வைஷ்ணவ சங்கத்தை ஏற்படுத்துக்கிறதுக்காகத்தான் எல்லா இடங்கள்லயும் கோயில்கள் நிர்மாணிக்கப்படுது. ஏதோ சும்மா எல்லாம் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கானது கிடையாது. எப்ப நமக்கு தூய பக்தர்களுடைய சங்கம் கிடைக்குதோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், சதாம் பிரசங்காம் மம வீரிய சம்விதோ பவந்தி ஹிருத்கர்ண ரசாயன கதா தஜோஷனா அச அபவர்கவர்த்மணி ஸ்ரத்தா ரதிர் பக்தி அனுக்கிரமிஷ்யதி. எப்ப சதாம் பிரசங்காம் மம வீரிய சம்விதோ, எப்ப தூய பக்தருடைய சங்கம் ஒருத்தர் கிட்டுதோ அந்த சங்கத்துல பகவானை பற்றிய லீலைகள் பகவானுடைய செயல்கள் எல்லாம் விவாதிக்கப்படுது. அது நமக்கு மிகுந்த இன்பத்தை தரக்கூடியதா இருக்கும். அதுதான் ஆத்மாவிற்கு உண்மையான திருப்தியை கொடுக்கும். பக்தர்களை பற்றிய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம படிப்படியா வளர்த்து கொள்ளும் போது முக்தியினுடைய பாதையில நம்ம முன்னேறோம். அதுல இருந்து நம்ம இந்த பௌதிக உலகத்தினுடைய கவர்ச்சிகள்ல இருந்து விடுவிக்கப்படுகிறோம். விடுவிக்கப்பட்டு உண்மையான பக்தி பக்தி தொண்டு அப்படிங்கிறது வளர்ச்சி அடையுது. அதனால பக்தருடைய சங்கம் இல்லை அப்படின்னா நம்மளால பக்தி தொண்டில் முன்னேற முடியாது. பக்தர்களோட சங்கம் கொள்றது அப்படிங்கிறது பகவானோட சங்கம் கொள்றது மாதிரி. பக்தர்கள் கிட்ட என்ன இருக்கு, சாதாரண மக்களுக்கும் பக்தனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பக்தன் கிட்ட பக்தி சக்தி இருக்கு. பகவானுடைய பக்தி சக்தியானது பக்தர்களின் மூலமாக வெளிப்படுத்தப்படுது. அதனால பகவானுக்கும் அவருடைய சக்திக்கும் வேறுபாடு இல்லை. அதே மாதிரி பகவானுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் வேறுபாடு கிடையாது. பகவான் பகவத் பக்தர்களோட சங்கம் கொள்றது அப்படிங்கிறது பகவானோட நேரடியா சங்கம் கொள்றதுக்கு உகந்தது. அதனால பகவத் பக்தர்களுடைய சங்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த சங்கத்தை நம்ம திறந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க நிலை. சில நேரங்கள்ல சில பேர் பக்தருடைய சங்கத்துல இருப்பாங்க, அப்புறம் பலவிதமான சூழ்நிலையில பக்தருடைய சங்கத்தை புறக்கணிச்சிருவாங்க. ஏதாவது சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அவங்களுடைய பௌதிக வாழ்க்கையில, இல்ல அவங்க ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம் சில பக்தர்கள் கிட்ட. அதனால என்ன பண்ணுவாங்க, இல்ல அவங்களுடைய வேலைப்பழு ஏதாவது அதிகமா இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம், சத்சங்கத்தை ஒருத்தர் விலக்கிட்டு போயிடலாம். அப்படி சத்சங்கத்தை விலக்கிட்டு ஒருத்தர் போறாருன்னா அவரை போல துரதிருஷ்டவசாலிகள் யாருமே கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவார், இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 பாக்கியசாலிகள் யார் அப்படின்னா, யாருக்கு பக்தி கிடைக்குதோ, யாருக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்குதோ அவங்கதான் பாக்கியசாலிகள். பற்பல பிரம்மாண்டங்களும் அலைஞ்சு திரிஞ்ச எவன் ஒருத்தன் பாக்கியவானா இருக்கானோ அவனுக்கு குரு கிருஷ்ணருடைய கருணையினால பக்தி அப்படிங்கறதனுடைய விதை விதைக்கப்படுது. அவனுக்கு சத்சங்கத்தினால அவன் அதில் வளர்க்கிறான். அவனை போல அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. அந்த பக்தி கிடைக்காதவன் எல்லாருமே துரதிருஷ்டசாலி. ஆனா யார் ஒருத்தன் பக்தி கிடைச்சு பக்தர்களை சங்கத்தை விட்டு விலகிறானோ அவனை போல துரதிருஷ்டசாலி யாருமே கிடையாது. அவன் மிக 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 துரதிருஷ்டசாலி. அதனால என்றைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை நம்மளுடைய மனதுல ஆழமா பதிய வைக்கணும், நான் எத்தகைய நிலையில போனாலும் பக்த சங்கத்தை கைவிடக்கூடாதுங்கிறதுல. பக்த சங்கத்தை நம்ம கைவிடாம புடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கீழே போனா கூட பக்தர்கள் நம்மளுடைய கையை பிடிச்சு தூக்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா நம்ம கீழே போகும்போது நம்ம தவறு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அப்படியே பக்தருடைய சங்கத்தில இருந்து நம்மளை விலக்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய நேரத்துல அதான் பண்ணுவாங்க, நம்ம தவறு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பக்தருடைய சங்கத்தில இருந்து அப்படியே விலக்கிப்பாங்க. விலக்கிக்கிட்டா என்ன ஆகும், இன்னும் கீழே கீழே தான் போயிட்டு இருப்போம். பக்தருடைய சங்கத்துல வந்து பக்தர்களோட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது பக்தர்கள் நமக்கு உதவுவாங்க. பக்தர்கள் நம்மள மேல கையை பிடிச்சு தூக்குவாங்க. கிருஷ்ணர் நம்மளை கையை பிடிச்சு தூக்குற பக்தர்கள் மூலமா. அதனால இந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நரோத்தம் தாஸ் டாக்டர் சொல்றார், சச்சங்க சாடி கொய்னோ அசத்தே விலாஷ் தே கரணே லகியோ ஏ கர்ம பந்த பாஷ். நம்ம பக்தர்களுடைய சங்கத்தை சத்சங்கத்தை கைவிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம புலனின்பத்துல இருக்கவங்களுடைய சங்கத்துல போயிடுவோம். யாருமே சங்கம் இல்லாம இருக்க முடியாது. ஏதாவது ஒன்னு இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம போய் தான் ஆகணும். ரெண்டுமே இல்லாம நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி நிக்க முடியாது, அதுக்கு சாத்தியம் கிடையாது. அதனால அப்படி அசத் சங்கம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையானது வீணா போயிடும். யார் ஒருத்தர்களுக்கு சத்சங்கம் கிடைக்குதோ, தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சதோ, அவங்க எப்பவுமே கிருஷ்ணரை வழிபட முடியும். அப்படி வழிபடுறதுனால அவங்க எளிமையா கிருஷ்ணருடைய லோகத்திற்கு செல்ல முடியும். சத்சங்க லப்த்வா பக்தியா மயி மாம் சே உபாசிதா சவை மே தர்ஷிதம் சத்பீர் அஞ்சஷா விந்ததே பதம். ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தன் என்னுடைய பக்தர்களுடைய சங்கத்தினால பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டு என்னை வழிபடுகிறானோ அவன் என்னுடைய உலகத்திற்கு வர முடியும். கிருஷ்ணர் வெறுமனை சொல்லலாம், என்னுடைய பக்தி தொண்டல ஈடுபடுறவன் சொல்லலாம். ஆனா இங்க குறிப்பிட்டு கிருஷ்ணர் சொல்ற, என்னுடைய பக்தருடைய சங்கத்தினால பக்தி தொண்டல ஈடுபட்டு இருக்கிறானோ அவன் விரைவாக என்னை நோக்கி வர முடியும். கிருஷ்ணர் தெளிவுபடுத்துற, ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில விரும்பத்தக்க விஷயங்கள்னு பல விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயங்கள்லயே மிக உயர்ந்தது சாது சங்கம். பிருஹத் பாகவதாமிர்தம் சொல்லுது, நமக்கு எவ்வளவு விருப்பமான விஷயங்கள் இருக்கலாம், அதுல பக்தருடைய சங்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஒரு க்ஷணமேனும் பக்தர்களுடைய சங்கத்தில இருந்து பிரிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்மளால கிருஷ்ண பக்தியினுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியாது. சில நேரத்துல மக்கள் நினைக்கிறது உண்டு, வைஷ்ணவ சங்கம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு நான் வளர்ந்துட்டேன், வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு சங்கம் தேவையில்லைன்னு. அது தவறான எண்ணம். ஏன்னா நடைமுறையில நம்ம பார்க்கிறோம், யாரெல்லாம் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களோ பக்தர்கள் அவங்க எப்பவுமே பக்தருடைய சங்கத்துல தான் இருக்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் பக்தருடைய சங்கத்துல தான் இருந்தார். சில நேரத்துல நமக்கு பக்தருடைய சங்கம் இல்லாமத மாதிரி தோன்றலாம், ஆனா அந்த சங்கத்தை நம்ம உற்பத்தி செஞ்சுக்கணும், நம்ம உருவாக்கி கொள்ளணும். நம்மை சுத்தி எப்பவுமே வைஷ்ணவருடைய சங்கத்துல நம்ம வைத்து கொண்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது பாதுகாப்பானதாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய கிருஷ்ண பக்தி கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைஞ்சு ஒரு காலத்துல நம்ம நினைச்சு பார்ப்போம், ஓ நம்ம கூட கிருஷ்ண பக்தியில இருந்தோமோ எப்படி அப்படிலாம் நான் இருந்தேன், எனக்கே தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையிலேயே யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சில வருடங்களை கழித்து இருக்கிறார்களோ அவங்க நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம், ஆஹா நம்ம கூட கிருஷ்ண பக்தியில இருக்கிறமே, நம்மளுடைய பூர்வீக நிலையும் தற்போதைய நிலையும் வச்சு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளே உணரலாம் அது. சோ இதே மாதிரி ஆப்போசிட் ஆயிடும். சங்கத்தை நம்ம என்றைக்குமே துறக்க கூடாது, கெட்டியமா நம்ம புடிச்சுக்கணும். பல விதத்துல நம்ம வைஷ்ணவர்களோட சங்கம் கொள்ளலாம். எப்படி வைஷ்ணவர்களோட சங்கம் கொள்றது அப்படிங்கறத நம்ம பிரசாதம் எடுத்துட்டு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய், வைஷ்ணவ சங்க கி ஜாய், திருக்கழு குன்றம் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.